பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் ஐந்து, சாரி அத்தியாயம் நான்கு, பதம் ஐந்து. இன்றைக்கு நான்காவது அத்தியாயம் ஐந்தாவது ஸ்லோகம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவி சரஸ்வதி வியாச சதோஜய உதிரயே நஷ்ட ப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி. உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. ஸ்ரீ பகவான் உவாச, பஹூனி மே பஹூனி மே வ்யதீதானி, பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா, ஜன்மானி தவசார்ஜுனா தான்யகம் வேதா சர்வாணி, தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப, நத்வம் வேத பரந்தப. ஸ்ரீ பகவான் உவாச, பஹூனி மே வேதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா, தான்யகம் வேத சர்வாணி, நத்வம் வேத பரந்தப. பஹூனி மே வேதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா, தான்யகம் வேத சர்வாணி, நத்வம் வேத பரந்தப. ஸ்ரீ பகவான் உவாச, பஹூனி மே வேதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா, தான்யகம் வேத சர்வாணி, நத்வம் வேத பரந்தப. ஸ்ரீ பகவான் உவாச, பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா, தான்யகம் வேத சர்வாணி, நத்வம் வேத பரந்தப. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய ஸ்ரீல பிரபுபா ஜெய். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கூறினார், நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம். என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவில் கொள்ள முடியும். ஆனால் எதிரிகளை தவிக்க செய்பவனே அது உன்னால் முடியாது. பொருளுரை. எல்லாரும் கவனமா கேளுங்க. பிரம்ம சம்ஹிதையில் ஐந்தாவது அத்தியாயம் 33வது ஸ்லோகத்தில் பகவானுடைய பற்பல அவதாரங்களை பற்றிய தகவல்களை நாம் காணலாம். அங்கு பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. அத்வைதமச்சுதம் அநாதி அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. எண்ணில் அடங்காத ரூபங்களில் விரிவடைந்துள்ள போதிலும் அதே மூல நபராக பழமையானவராக பொங்கும் இளமையுடன் விளங்கும் பரமபுருஷர் பகவானான கோவிந்தனை கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். வேத பண்டிதர்களில் சிறந்தவர்களாலும் புரிந்து கொள்ளப்பட முடியாத அவரது அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய ரூபங்கள் கலங்கமற்ற தூய பக்தர்களால் எப்போதும் சுலபமாக அடையப்படுகின்றன. பிரம்மசமிதியில் 5வது அத்தியாயம் 39வது ஸ்லோகத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளது. ராமாதிமூர்த்திசு கலா நியமேன திஷ்டான் நானாவதார மகரோ புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமத்து மான்யோ கோவிந்தமாதி புருஷாம் தமஹம் பஜாமி. ராமர் நரசிங்கர் முதலான எண்ணற்ற அவதாரங்களாகவும் பல உப அவதாரங்களாகவும் எப்போதும் நிலை பெற்றுள்ள போதிலும் ஸ்வயமாகவும் அவதரிக்கும் மூல முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை பரமபுருஷர் பகவான் கோவிந்தனை நான் வழிபடுகிறேன். தனக்கு இணையானவர் எவரும் இல்லாத போதிலும் இறைவன் எண்ணற்ற ரூபங்களில் தோற்றமளிப்பதாக வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளது. நிறத்தை பலவாறு மாற்றிக்கொண்டாலும் தன்மை மாறாத வைடூரிய கல்லை போன்றவர் கடவுள். இந்த எண்ணற்ற ரூபங்கள் கலங்கமற்ற தூய பக்தர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியும். வேதங்களை படிப்பதனால் அல்ல. பேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ. அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் கடவுளின் நித்தியமான தோழர்கள். பகவான் எப்போதெல்லாம் அவதரிக்கின்றாரோ அப்போதெல்லாம் அவரது பக்தனான நண்பர்களும் அவருக்கு பல்வேறு விதங்களில் தொண்டாற்றுவதற்காக அவருடன் தோன்றுகின்றனர். அர்ஜுனனும் அத்தகு பக்தர்களில் ஒருவர். பல கோடி வருடங்களுக்கு முன்பு பகவத்கீதையை சூரிய தேவனான விவஸ்வானுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசித்த போது அர்ஜுனனும் வேறு வடிவில் அவருடனே இருந்துள்ளார் என்பது இப்பதத்திலிருந்து தெரிகின்றது. ஆனால் பகவானுக்கும் அர்ஜுனனுக்குள்ள வேறுபாடு என்னவென்றால், பகவானான நிகழ்ச்சிகளை நினைவு கூற முடிந்தது, ஆனால் அர்ஜுனனால் அதை நினைவு கூற முடியவில்லை. இதுவே முழுமுதற் கடவுளுக்கும் அவரது அம்சமான உயிர்வாழிகளுக்கும் உள்ள வேறுபாடாகும். எதிரிகளை தவிக்க செய்யும் பலமுள்ள வீரன் என்று இங்கு அர்ஜுனன் அழைக்கப்பட்டாலும் தனது முந்தைய பிறவிகளில் என்ன நிகழ்ந்தது என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள அவனால் முடியவில்லை. எனவே ஒரு ஜீவாத்மா பௌதிக மதிப்பில் எவ்வளவுதான் உயர்ந்தவனாக திகழ்ந்தாலும் பரமபுருஷருக்கு அவன் என்றுமே ஈடாக முடியாது. பகவானின் நிரந்தர தோழனான எவனும் நிச்சயமாக முக்தி பெற்ற ஆத்மாவே. இருப்பினும் அவன் என்றுமே பகவானுக்கு இணையாக முடியாது. பிரம்மசம்யதியில் பகவான் வீழ்ச்சி அடையாதவர் அச்சுதா என்று வர்ணிக்கப்படுகிறார். அதாவது பௌதிகத்துடன் தொடர்பு கொண்டாலும் தன்னை ஒருபோதும் அவர் மறப்பதில்லை. எனவே அர்ஜுனனை போன்ற முக்தி பெற்ற ஆத்மாவாக இருப்பினும் ஜீவாத்மா ஒருபோதும் எல்லா விதங்களிலும் இறைவனுக்கு சமமாக முடியாது. பகவானின் பக்தனாக உள்ள போதிலும் அர்ஜுனன் சில சமயங்களில் அவரது இயற்கையை மறக்கிறான். ஆனால் தெய்வீக கருணின் மூலம் இறைவனது வீழ்ச்சியற்ற நிலையை பக்தனால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பக்தியற்றவனும் அசுரனும் அவரது திவ்யமான இயற்கையை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. எனவே கீதையில் உள்ள இந்த விளக்கங்களை அசுர மூலைகளினால் புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணர் அர்ஜுனன் என இருவருமே இயற்கையில் நித்தியமானவர்கள் என்ற போதிலும் பல கோடி வருடங்களுக்கு முன்பு செய்த செயல்கள் பகவானுக்கு ஞாபகம் இருக்க அர்ஜுனனால் அவற்றை ஞாபகம் கொள்ள முடியவில்லை. தனது உடல் மாற்றத்தின் காரணத்தினால் ஜீவாத்மா எல்லாவற்றையும் மறக்கிறான் என்பதையும், பகவான் தனது சச்சிதானந்த உடலை மாற்றுவதே இல்லை என்பதால் அவர் நினைவு கொண்டுள்ளார் என்பதையும் நாம் இங்கு கவனிக்கலாம். அவர் அத்வைதா, அதாவது அவருக்கும் அவரது உடலுக்கும் வேறுபாடு இல்லாதவர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடன் தொடர்புடைய அனைத்தும் ஆன்மீகமானதாகும். ஆனால் கட்டுண்ட ஆத்மாவோ தனது ஜட உடலிலிருந்து வேறுபட்டவன். பகவானுக்கும் அவரது உடலுக்கும் வேறுபாடு இல்லை என்பதால் அவர் பௌதிக மேடைக்கு இறங்கி வந்தாலும் அவரது நிலை சாதாரண உயிர்வாழிகளிடமிருந்து எப்போதும் வேறுபட்டதாகும். இறைவனது உன்னதமான இயற்கையை அசுரர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பகவானே இதனை பின்வரும் பதத்தில் விளக்குகிறார். ஓம் தத்சத். ஓம் அக்ஞான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா தத்துரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷாம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமையம் ததாதீம் சபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாகிருஜாதம் சககனா ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதா சககனலலிதா ஸ்ரீவிசாகாம் ச நமாவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக ஸ்வாமினி நாமினே நமாச்சாரிய பாதானிதா கிருபபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி தினாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபால குமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு இந்த இனிமையான மாலை பொழுதுல ஏகாதசி உற்சவம், ஆமலக்கி ஏகாதசி விரதம். இன்னைக்கு ரொம்ப பக்தர்கள் ஏகாதசி விரதம் இருப்பாங்க, வைஷ்ணவ பக்தர்கள்லாம். இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெகநாதர் பலராமர் சுபத்ராவுடைய சந்நிதியில் ஒன்று சேர்ந்திருக்கோம். ஸ்ரீ ஸ்ரீ சைத்தன்ய கிருஷ்ண சைத்தன்யர் நித்யானந்த பலராமருடைய விக்கிரங்களுடைய அபிஷேகத்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு யாராவது புதுசாக வந்திருக்காங்களா? புதுசாக வந்திருக்காங்க அவங்க, ஓகே, அவங்க எல்லாம் புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுடைய திருமணம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இவங்களுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணோட ஆசீர்வாதத்தை பெற்று மேலும் அவங்க சந்தோஷமாக பக்தி சேவை செய்யணுங்கிறதுக்காக, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நம்ம எல்லாரும் ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சேரும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. கடந்த சில வாரங்களா நம்ம பகவத்கீதையில மூன்றாவது அத்தியாயத்தில் குறிப்பிட்ட ஸ்லோகங்கள் எடுத்து அது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். பிரபுபாருடைய கருணையினாலையும் பூர்வாச்சாரியருடைய கருணையினாலையும் பகவானுடைய கருணையினாலையும் ஓரளவுக்கு பகவத்கீதையில் உள்ள விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். போன உபன்யாசத்துலலாம் மூன்றாவது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களை நம்ம படித்தோம். மூன்றாவது அத்தியாயம் நிறைவடைஞ்சு இப்போ நான்காவது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். போன உபன்யாசத்தில் எதை பற்றி நம்ம கலந்து பேசிட்டோன்னு யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? வந்தவங்க யாராவது எதை பற்றி தெரிஞ்சிட்டோம் போன உபன்யாசத்தில்? இன்றைக்கு நம்ம பகவத்கீதையில் எடுத்துட்டு இருக்க ஸ்லோகம் நான்காவது அத்தியாயம் ஐந்தாவது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் வாச்ச பகூனி மே வதிதானி ஜன்மானி தவசார்ஜுனா தான்யகம் வேத்த சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா. அர்ஜுனா, நீயும் நானும் பல பல பிறவிகளை கடந்து வந்திருக்கிறோம், அதை எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுருக்கேன், நீ அதை அறிய மாட்டாய் அப்படின்னு சொல்ற. பகூனி மே வதிதானி, பகூனினா பல பல பிறவிகள், ஜன்மானி பல பல பிறவிகள் கடந்து வந்திருக்கும். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பல பல ஜென்மங்களா பல பல பிறவிகள் கடந்து வந்திருக்காங்க. பகவானிமே விதிதானி ஜன்மானி தான் அகம்பேத்த சர்வாணி, அதெல்லாம் எனக்கு தெரியும் அர்ஜுனா, நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன், உனக்கு அது தெரியாது. சரி, ஏன் திடீர்னு பகவான் இந்த ஸ்லோகத்தில் இப்படி அர்ஜுனன்ட்ட சொல்றார்? இதுக்கு முன்னாடி அர்ஜுனன் பகவான்கிட்ட என்ன கேட்டார்? இந்த ஸ்லோகம் இந்த அத்தியாயம் எதிலிருந்து தொடங்குது அப்படிங்கிற சில தகவல்களை நம்ம பகிர்ந்துக்க முயற்சிக்கலாம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு உன்னதமான அறிவு. அறிவு பெறக்கூடிய வழிகள் நிறைய இருக்கு. குறிப்பா மூன்று விதமா நம்ம அறிவு பெறலாம். பிரத்யக்ஷா, அனுமானா, ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரத்யக்ஷானா கண்ணால பெறக்கூடிய அறிவு, ஒரு பொருளை கண்ணால பார்த்தோன்னே நமக்கு அதை பற்றி அறிவு கிடைக்குது. அனுமானம்னா யூகம் செய்யறதுனால கிடைக்கக்கூடிய அறிவு, ஒரு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு கற்பனை செய்யறது. பிரத்யக்ஷானா கண்ணால் பார்த்து பெறக்கூடிய அறிவு, அனுமானா கற்பனை பண்ணி பெறக்கூடிய அறிவு, ஸ்ருதி அப்படின்னா சாஸ்திரங்கள்லேருந்து பெறக்கூடிய அறிவு. பிரத்யக்ஷானா என்னது? கண்ணால் பெறக்கூடிய அறிவு. அனுமானா கற்பனை செய்து பெறக்கூடிய அறிவு. ஸ்ருதி அப்படின்னா கேட்கறது, ஸ்ருதி மீன்ஸ் கேட்கறது. வேதங்கள் வந்து முதல்ல செவி வழியாக தான் கேட்கப்பட்டது, அதுக்கப்புறம் எழுத்து வடிவில் கொடுக்கப்பட்டது. வேத காலத்தில் எழுத்து வடிவு தேவையில்லை. ஏன்னா ஒரு குரு வந்து ஒரு ஸ்லோகம் சொல்றாருன்னா சிஷ்யர் உடனே அதை திரும்ப சொல்ற அளவுக்கு ஞாபக சக்தி இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு நான் வியாசாசனத்தில் உட்காந்துட்டு இப்போ நான் ஒரு ஸ்லோகம் சொல்றேன்னா இங்கே இருக்கக்கூடியவங்க உடனே அதை திரும்ப சொல்லக்கூடிய அளவுக்கு ஞாபக சக்தி இருந்தது. இப்போ சொல்றவங்களுக்கு ஞாபக சக்தி இல்லை, கேட்கறவங்களுக்கு ஞாபக சக்தி இல்லை. அதனால தான் எழுத்து வடிவில் வந்து, முதல்ல எழுத்து வடிவில் கிடையாது. ஒரு தடவை சொன்னால் உடனே திரும்ப சொல்ற அளவுக்கு ஞாபக சக்தி இருந்தது வேத காலத்தில். அதெல்லாம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ நமக்கு ஞாபக சக்தி கிடையாது. அதனால எழுத்து வடிவம். கண்ணால் பெறக்கூடிய அறிவு அவ்வளோ பக்குவமான அறிவு கிடையாது. ஏன்னா சில சமயங்களில் கண்ணால் பெறக்கூடியது நம்மளை ஏமாற்றக்கூடியதாக இருக்கும். கண்ணால் பார்க்கறது நம்ம ஏற்கனவே இந்த உதாரணம்லாம் படிச்சிருக்கோம். பிரபுபாதர் கொடுத்துருக்காரு அவருடைய உபன்யாசங்களில், அவருடைய புஸ்தகங்களில். ரொம்ப தூரத்துலேருந்து மலையை பார்க்கும்போது இப்படி கூர்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் மலை கூர்மையாக இருக்கிறது இல்லை. சில சமயம் மலை வந்து மேகமூட்ட மாதிரி இருக்கும், ஆனால் அது மேகமூட்டமும் கிடையாது. கிட்ட போக போக முதல் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு மலை வந்து மேகமூட்ட மாதிரி தெரியும். கொஞ்சம் கிட்ட போகும்போது பச்சை பசையில் தெரியும், இப்படி கூர்மையாக இருக்கும். இன்னும் கிட்ட போகும்போது நிறைய மரங்கள் இருக்கும், இன்னும் கிட்ட போகும்போது நிறைய வீடுகள் இருக்கும், இன்னும் கிட்ட போகும்போது நிறைய உயிர்வாளிகள் இருப்பாங்க, இன்னும் கிட்ட போகும்போது அந்த இடம் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும், கூர்மையாக இருக்காது. மலை மேலே வந்து இப்படி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூர்மையாக இருக்கு, இப்படி இருக்கிற மாதிரி தோணுது. அப்போ கண்ணால் பெறக்கூடிய அறிவு அவ்வளோ பக்குவமானது கிடையாது. அதே மாதிரி வியூகம் பண்ணுறது, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு கற்பனை பண்ணக்கூடிய அறிவும் முழுமையான அறிவு கிடையாது. சில சமயங்களில் நம்ம யாருக்காவது காத்துட்டு இருப்போம், அவங்க ஃபோன் வரும்னு நினச்சி, ஆனால் வேற யாரோ ஃபோன் பண்ணுவாங்க, அப்போ நம்முடைய வியூகம் வந்து தப்பாயிருது. சில சமயங்களில் நம்ம வீட்டுக்கு இந்த சமயத்தில் இன்னார் தான் வருவார்னு அவருக்காக காத்துட்டு இருப்போம், ஆனால் வேற யாரோ கதவை தட்டும்போது அவர் தான் வரான்னு சொல்லி அவளாக போய் திறப்போம், ஆனால் வேற யாரோ வருவாங்க. அப்போ நம்முடைய வியூகம் அங்கேயும் தவறாது. ஆனால் சாஸ்திரம் மூலமாக பெறக்கூடிய அறிவு அப்படி கிடையாது, அது உன்னதமானது. குறிப்பாக பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவத புராணம் இதுலேருந்து பெறக்கூடிய அறிவெல்லாம் உன்னதமானது. அதனால தான் இந்த அத்தியாயத்துக்கு கிருஷ்ணர் உன்னதமான அறிவுன்னு பேர் வச்சுருக்கேன். அறிவிலே உன்னதமானது. உண்மையில் பகவத்கீதை அறிவின் அரசன், கிங் ஆஃப் நாலேஜ். அறிவு பெறக்கூடிய வழி நிறைய இருக்குது. உலக அறிவு நிறைய இருக்குது. உலக அறிவு சம்பந்தமாக படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. பொறியியல், மருத்துவம், விஞ்ஞானம், விவசாயம், இந்த மாதிரி நிறைய துறைகளில் படிக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் இந்த அறிவு வந்து ஆத்மீகமானது. நமக்கும் ஆத்மாவுக்கும் உடலுக்கும் என்ன சம்பந்தம், ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற தத்துவங்களை படிக்கிறது ஆத்மீகம். அதனால இந்த அறிவு வந்து உன்னதமான அறிவு, நம்மளை பற்றி ஆராய்ந்து தெரிஞ்சக்கூடிய அறிவு. நம்ம யாரு, பகவான் யாரு, அவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அவரை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, இந்த அறிவெல்லாம் கொடுக்கறதுனால பகவத்கீதை அறிவின் அரசன். ராஜவித்யா ராஜகுக்யம் பவித்ரம் இதமுத்தமம். ராஜ வித்யா, வித்யான அறிவு, ராஜ வித்யான ராஜா, அறிவின் அரசன். பவித்ரம் தூய்மையானது. ராஜ வித்யா ராஜ குக்யம் ரகசியமானது, உத்தமமானது. அந்த பகவத்கீதை வந்து பகவான் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி நமக்காக கொடுத்தார். தர்ம பகவத்கீதை வச்சுக்கோ. உண்மையில பகவத்கீதை வந்து நித்தியமானது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் இந்த உலகத்துல தோன்றும் போது நமக்காக திரும்ப பகவத்கீதை கொண்டு வர. ஆனா இந்த அத்தியாயத்துல தொடக்கத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, முதல் ஸ்லோகத்துல இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனு காஹ அப்ரவீத். ஓ அர்ஜுனா, இந்த யோக முறை, இந்த பக்தி யோக முறை, இந்த பகவத்கீதை, இந்த யோக முறை வந்து நான் பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, பல கோடி வருடங்கள். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். அவ்யயம்னா அழிவற்றது. இந்த அழிவற்ற யோக முறையை, இந்த அழிவற்ற பகவத்கீதையை நான், அகம்னா இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணர் சொல்றார். அங்க அகம்ங்கிறது அவரை குறிக்குது. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகவத்கீதையை நான் விவஸ்வான்கிறவருக்கு போதிச்சேன் அப்படின்னு சொல்றார். விவஸ்வான் யாருன்னா சூரிய தேவனுடைய பேர், சன் காட். சூரிய தேவனுக்கு விவஸ்வான் ஒரு பேர். சரி, நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சூரிய தேவன் ஒருத்தர் இருக்காரா? எல்லாருக்கும் சந்தேகம் ஏற்படும், சூரிய தேவன் ஒருத்தர் இருக்காரா? எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையை சூரிய தேவனுக்கு போதிச்சாருன்னு? இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுவுக்காக அப்ரவீத். இந்த பகவத்கீதையை பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி நான் சூரிய தேவனுக்கு போதிச்சேன். சூரிய தேவன் அவருடைய பையனான வைவஸ்வத மனுவுக்கு போதிச்சார். வைவஸ்வத மனு அவருடைய வம்சத்தில் வரக்கூடிய சாகு மகாராஜாவுக்கு போதிச்சார். இப்படி வம்சாவளியா வந்துட்டு இருந்தது இந்த யோக முறை வந்து பகவத்கீதை பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி. சரி, இப்ப நமக்கு சந்தேகம், சூரிய தேவன் ஒருத்தர் இருக்காரா? எப்படி, யாரா தெரியுமா, யாருக்கா தெரியுமா சூரிய தேவன் ஒருத்தர் இருக்கா? சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, கரெக்ட், சாஸ்திரத்தில் சொல்றதுனா நம்ம ஏத்துக்கிறோம். அப்புறம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் உபன்யாசங்கள்ல, ஒரு விஷயத்தை எப்படி நம்ம உண்மையை ஏத்துக்கிறதுனா மூணு விதமா ஏத்துக்கலாம். இதுதான் உண்மை அப்படிங்கறத மூணு விதமா ஏத்துக்கலாம். சாது, சாஸ்திரா, குரு. சாதுக்கள் இருந்து கேட்கறது மூலமாகவும், சாஸ்திரங்கள் மூலமாகவும், குரு மூலமாகவும் அந்த விஷயம் சரியானது பக்குவமானது நம்ம எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி தான் ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், ஸ்ரீல பிரபுபாதர், நிம்பார்த்த சுவாமி, விஷ்ணு சுவாமி போன்ற ஆச்சாரியர்கள் பகவானுடைய பிரதிநிதிகள், பகவானால் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவங்க நமக்கு இந்த தகவல்கள் எல்லாம் தராங்க, சாஸ்திரங்கள் இருந்து கொடுக்குறாங்க. இங்கே பகவத்கீதையிலே கிருஷ்ணரே சொல்றார், இந்த பகவத்கீதையை பல கோடி வருடங்கள் முன்னாடி நான் வந்து சூரிய தேவனுக்கு உபதேசித்தேன் அப்படின்னா சூரிய தேவன் ஒருத்தர் இருக்காரு. சரி, இப்ப சூரிய தேவன் இருக்காரு, சூரிய தேவன் இருக்காருன்னா சூரிய கிரகத்துல உயிர் வாழ முடியுமா அடுத்த கேள்வி. இப்ப வந்து விஞ்ஞானிகள்லாம் செயற்கை முறையில பிற கிரகங்களுக்கு பிரயாணம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, சந்திர மண்டலத்துக்கு போகணும், வேற கிரகங்களுக்கு எல்லாம் போகணும்னு செயற்கை முறையில முயற்சி பண்றாங்க. அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. தேவலோகங்களுக்கு வந்து செயற்கையான யந்திரங்களால செயற்கையான முறையில போக முடியாது. அதை பற்றிய விஷயங்களை பிரபுபாதத்துடைய புத்தகங்களை ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது சூரிய மண்டலத்துல யார் இருக்காங்க, அங்க உயிர் வாழ்வில் இருக்காங்களா, அங்க உயிர் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு தோணலாம், எழலாம், எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வரலாம். சரி, இப்ப நமக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சு, சூரிய மண்டலத்தில் உயிர் வாழ முடியுமா, உயிர் வாழ்வில் இருக்காங்களா, இருக்காங்களா இல்லையா, ஏதாவது தெரிஞ்சுட்டு இருக்கீங்களா அதை பத்தி? சூரிய மண்டலத்தில் உயிர் வாழ முடியாது, உயிர் வாழ்களே கிடையாது. அப்படியா, எவ்வளவு பேர் இல்லைன்னு சொல்றீங்க? சூரிய மண்டலத்தில் உயிர் வாழ முடியாது, உயிர் வாழ்களே கிடையாது. சரி, இருக்குன்னு சொல்றவங்க? சரி, எப்படி சொல்றீங்க? சூரிய மண்டலத்தில் முதல்ல உயிர் வாழ முடியுமா, அங்க உயிர் வாழ்வில் இருக்காங்களா? சரி, எப்படி சொன்னீங்க, எப்படி சொல்றீங்க? வெரி குட், கரெக்ட். நம்ம ஏற்கனவே இரண்டாவது அத்தியாயத்துல இந்த விஷயத்தை படிச்சிருக்கோம். ஆத்மா வந்து நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நடிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களால வெட்ட முடியாது. நைனம் சிந்தந்தி சாஸ்திராணி நைனம் தகதி பாவகா, நைனம் சிந்தந்தி, சிந்தந்தினா கட் பண்றது, நைனம் முடியாது, நைனம் சிந்தந்தி சாஸ்திராணி, ஆயுதங்களை கொண்டு ஆத்மாவை துண்டு துண்டா வெட்ட முடியாது. நைனம் சிந்தந்தி சாஸ்திராணி நைனம் தகதி பாவகா, நெருப்பால எரிக்க முடியாது ஆத்மாவை, நீரால நினைக்க முடியாது, காற்றால உலர்த்த முடியாது. அப்ப ஆத்மா வந்து நித்தியமானது, ஆன்மீகமானது. அப்போ இந்த உடலோட நம்மளால சூரிய கிரகத்துல போய் வாழ முடியாது, ஆனா நம்முடைய ஆத்மா சூரிய மண்டலத்துக்கு போக முடியும். இந்த உடலால நம்மளால சூரிய கிரகத்துக்கு போக முடியாது. சூரிய கிரகம் ஒன்னு இருக்கு, அங்க சூரிய தேவன் ஒரு அந்த கிரகத்துடைய அதிபர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா, அங்க எஜமானன் மட்டும் இருக்காரு, சக்கரவர்த்தி மட்டும் இருக்காரு, பிரஜைகள் இல்லைன்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? ஒரு ராஜா இருக்காருன்னா பிரஜைகள் இருப்பாங்க, ஒரு கிரகத்தை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி இருக்காருன்னா அந்த பிரஜைகளும் இருக்காங்க. சூரிய தேவனுடைய பக்தர்கள், சூரிய தேவனை பின்பற்றக்கூடியவங்க, சூரிய தேவன் ஒரு பெரிய பண்டிதர், அவர்கிட்ட சாஸ்திரம் படிக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த கிரகத்தில் இருப்பாங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி உடலோட இருக்க முடியாது. இப்ப நம்மளுடைய உடல் எதனால ஆனது? நம்மளோட உடல் பௌத்திகமானது, என்னென்ன பொருட்களால் செய்யப்பட்டிருக்கு? அஞ்சு பஞ்சபூத, பூமி, அப்போ, அனலோ, வாயு, கம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த உடல் அஞ்சு பூதங்களால செய்யப்பட்டது. அதனால இந்த உடலால இங்கதான் உயிர் வாழ முடியும். உதாரணத்துக்கு நம்மளை கொண்டு போய் தண்ணியில போட்டா நம்மளால உயிர் வாழ முடியாது. தண்ணீர் உள்ள மீன் எடுத்து தரையில போட்டா அதனால உயிர் வாழ முடியாது. ஆனா இறைவனுடைய படைப்புல சில மிருகங்கள் தண்ணிலையும் வாழும், தரையிலையும் வாழும். அப்ப அந்தந்த உடலுக்கு தகுந்தாற் போல, அந்தந்த இயற்கைக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல உயிர் வாழக்கூடிய உடலை வந்து ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரிதான் சூரிய மண்டலத்தை உயிர் வாழ்றவங்களுடைய உடல் நெருப்பு பிரதானமா இருக்கும், நெருப்புனால செய்யப்பட்டிருக்கு. அந்த உடலோடு இருக்கிறவங்க அங்க உயிர் வாழ முடியும். அப்ப யாராவது சூரிய மண்டலத்துக்கு போகணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க சில தவங்களை பயிற்சி பண்ணி சூரிய தேவனை வழிபட்டு இந்த உடலை விடும்போது நம்ம உடல்ல இருக்கிற ஆத்மா உயிரானது இந்த உடலை விட்டு சூரிய மண்டலத்துக்கு போக முடியும். அந்த மாதிரிதான் வேறு கிரகங்களுக்கு, சந்திர மண்டலமோ, இந்திரலோகம், சொர்க்கலோகம், பிரம்மலோகம், இந்த மாதிரி நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கு. நம்ம உடலை விடும்போது எந்த மாதிரி செயல் பண்ணிருக்கோமோ, எந்த மாதிரி உணர்வோட இந்த உடலை விடுறோமோ அதே நம்ம ஆயிடுவோம்னு சொல்றாரு கிருஷ்ணா பகவத்கீதையில். எம் எம் பாபி ஸ்மரன் பாவோ திஜத்தந்தே கலைவரம் தம் தம் ஏ வைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதா இறக்கும் தருவாள் என்ன உணர்வோட இந்த உடலை விடுறானோ அதே ஆயிடுவான்னு சொல்றாங்க. இறக்கும் தருவால ஒருத்தர் என்ன உணர்வோட இந்த உடலை விடுறாங்களோ அதே ஆயிடுவான். அதே சமயம் இறக்கும் தருவால ஒருத்தர் பகவான நினைச்சு இந்த உடலை விட்டு அவன் பகவான உலகத்துக்கு போயிடுவான். அந்த காலே மாமேவ ஸ்மரன் முக்வா கலேவரம் எப்ராயசி மத்பாவம் யாதி நாதி அத்த அசம்சயா. அந்த காலைதான் இறக்கும் தருவாயில் மாமேவ யார் என்னுடைய நினைவோட ஸ்மரன்னா நினைவு. அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்வா கலேவரம் என்னுடைய நினைவோட இந்த உடலை விடக்கூடியவங்க எப்ராதிச மத்பாவம் அதே பாவத்தை அடைவாங்க. யாதி நாதி அத்த அசம்சயா சந்தேகமே வேணும். இறக்கும் தருவால் நம்ம கடவுளை நினைச்சோம்னா அதே உடல் நம்ம கிடைக்கும். ஆனா அது ரொம்ப கடினமானது. இறக்கும் தருவால் நம்ம கடவுளை நினைக்கிறது உடலை விடக்கூடிய சமயத்துல கடவுளை நினைக்கிறதுங்கிறது கடினமானது. அதுக்காக தான் நம்ம இப்ப இருந்தே பயிற்சி பண்றோம். இந்த சத்சங்கம் பண்றது, பகவானை பற்றி கேட்கறது, பகவானுடைய நாமங்களை ஜபிக்கிறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி மந்திரங்களை பகவானுடைய நாமங்களை ஜபிக்கும் போதும் அவரை பற்றி கேட்கும் போதும் படிக்கும் போது என்னாகும், அந்த ஸ்மரன் நினைவு வந்து விழிப்படையும். அப்ப தொடர்ந்து அதை பண்ணிட்டே இருக்கும்போது இந்த உடலை விடும்போது பகவானுடைய ஞாபகம் வரும். அப்ப சூரிய கிரகத்துல உயிர்வாளிகள் இருக்காங்க, அங்க வந்து அவங்களுடைய உடல் நெருப்பு பிரதானமா இருக்கும், அங்க சூரிய தேவன் அந்த கிரகத்தை ஆட்சி பண்றார். சரி, அந்த சூரிய தேவன் கிரகத்தை ஆட்சி பண்றாருன்னா அந்த சூரியன் எல்லா கிரகத்துக்கும் ராஜா. நீங்க வந்து ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா அஸ்ட்ராலஜிட்ட போனா அவங்களுடைய ஜாதகத்தை காமிச்சா சுத்தி கட்டம் கட்டமா போட்டிருப்பாங்க. சூரியனை பிரதானமா வச்சுதான் எல்லாத்தையும் கணிப்பாங்க. சூரியனை சுத்தி தான் எல்லா கோள்களும் சுழட்டுது. சூரியன் தன்னுடைய பாதையில சுத்தின்னு இருக்கு. அப்ப எல்லா கிரகத்துக்கும் ராஜா சூரியன். யக்ஷ சுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா. தேஜானா வெளிச்சம், ஒளி, ஒளி தரக்கூடிய கிரகம். யக்ஷ சுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா, எல்லா கிரகத்துக்கும் ராஜா. சவிதாங்கிறது சூரியனுடைய இன்னொரு பேர். சவிதாங்கிறது சூரியனுக்கு இன்னொரு பேர். யக்ஷக் சுரேஷு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா. சூரியன் வந்து வெளிச்சம் குடிக்கக்கூடிய கிரகம், எல்லா கிரகத்துக்கும் ராஜா. சரி, அப்படி உள்ள கிரகம் சூரியன் எல்லாருக்கும் வெளிச்சம் குடிக்கக்கூடியவன், எல்லா கிரகத்துக்கும் அதிபர், அவர் யாருடைய மேற்பார்வையில் இயங்குறாரு? யஜ்ஞாகயா பிரமதி சந்திரன கால சக்ரோ. யஜ்ஞாகயா, ஆக்யானா யாருடைய மேற்பார்வையில? யஜ்ஞாகயா பிரமதி சந்திரன கால சக்ரோ, யாருடைய மேற்பார்வையில் சுழன்று இருக்கார்? கோவிந்தமாதி புருஷம் தமகம் வஜாமி, கோவிந்தனுடைய மேற்பார்வையில் சுழன்று இருக்கார். இப்படி எல்லா கிரகத்துக்கும் ராஜா சூரியன். அதனால பகவான் சூரிய தேவனுக்கு பகவத்கீதை உபதேசித்தார். ஏன்னா சூரிய தேவனுடைய வம்சம் வந்தது அது ரகு வம்சம் பேர். சூரியனால வரக்கூடிய வம்சம் ரகு வம்சம். அந்த காலத்துல ரெண்டு வம்சம் பிரதானமா இருந்தது, ஒன்னு ரகு வம்சம் இன்னும் யது வம்சம். சூரியனை தழுவி வந்த வம்சம், சூரியனுடைய பரம்பரையில வந்த வம்சம் ரகு வம்சம். சந்திரனை தழுவி சந்திரனுடைய பரம்பரையில் வந்த வம்சம் யது வம்சம். இந்த ரெண்டு வம்சத்தில் உள்ளவங்களும் இந்த உலகத்தை இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணாங்க வேத காலத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு அந்த சூரிய தேவனுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதை உபதேசித்தார். அவர் வந்து தன்னுடைய பையனான வைபஸ்பத மனு, மனுங்கிறவங்க நம்மளுடைய நம்ம அவங்ககிட்ட இருந்தா வரோம். நமக்கு மனுஷன் சொல்றோம் இல்லையா, மனிதன் சொல்றோம் இல்லையா, மனுஷன்னா நம்ம மனுக்கள்கிட்ட இருந்து வரோம். மனுக்கள் தான் பிரஜாபதி, ப்ராஜினேட்டர்ஸ், சந்ததிகளை உற்பத்தி பண்ணக்கூடியவங்க. மொத்தம் 14 மனுக்கள் இருக்காங்க. ஆக்சுவலி முதல் படைப்பு வந்து பகவான் செய்யறார். பகவானுடைய உடல்ல இருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உற்பத்தி ஆகுது. எக்காரணவாஜலே பஜதிஸ்ம யோகா நித்ர மனந்த ஜகதண்ட ரோம கூபா ஆதார சக்தி மவளம்ப பரம்சுமூர்த்தி. அவருடைய ரோம கூபத்திலிருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வந்துட்டு இருக்கு. மகாவிஷ்ணுடைய ரோம கூபத்திலிருந்து, மகாவிஷ்ணுட்டிருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த ஓரொரு பிரபஞ்சத்திலையும் அவர் நுழையிறாரு. அந்த ஓரொரு பிரபஞ்சத்திலையும் அவர் கார்போத விசாய விஷ்ணுவா நுழையும் போது அவருடைய நாபியிலிருந்து பிரம்மா வராரு. அந்த பிரம்மா வந்து உலகத்துல உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கிறார். அப்படி பிரம்மா உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கும் போது அவர்கிட்ட இருந்து மனுக்கள்ங்கிறவங்க வராங்க. முதல்ல வந்தது சுவயம்பூ மனு சதரூபான் ரெண்டு, ஒரு ஆண் ஒரு பெண், அவங்க மூலமா சந்தேக உற்பத்தியாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்து வந்த மனு வைபஸ்வத மனு. இந்த வைபஸ்வத மனு சூரிய தேவனுடைய பையன். அந்த வைபஸ்வத மனுக்குடைய வம்சத்துல வரக்கூடிய குவாகு மகாராஜ், குவாகு மகாராஜ் சொல்லுவாங்க, ரகு வம்சத்துல வந்த ஒரு சக்கரவர்த்தி. ஸோ இப்படி இந்த பகவத்கீதை புதுசு இல்லை. நம்ம கையில் உள்ள பகவத்கீதை புக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனா பகவத்கீதை புத்தகம் தான் புதுசா இருக்கே தவிர இதில் உள்ள விஷயம் ரொம்ப ரொம்ப பழமையானது. பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி இதே ரகசியம், இதே விஷயம் இந்த பகவத்கீதை வந்து பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி பகவான் சூரிய தேவனுக்கு சொன்னார், சூரிய தேவன் அவருடைய பையன் வைவசத மனுக்கு சொன்னார், அவருடைய பையன் குவாகு மகாராஜுக்கு சொன்னார். இப்படி பரம்பரையா வந்து ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகு. இப்படி இந்த யோக முறை வந்து பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருந்தது, காலங்காலமா பல பல ஜென்மங்களா வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. ஓ அர்ஜுனா, அர்ஜுனுக்கு இன்னொரு பேர் பரந்தபன். பரந்தபன்னா அர்ஜுனனை பார்த்து எதிரிகள்லாம் பயந்து ஓடிடுவாங்க, அவ்வளோ ஒரு ஃபைட்டர், ஸ்ட்ராங் ஃபைட்டர், அந்த நல்ல தீரன் அர்ஜுன். இப்போ அர்ஜுனன்கிட்ட சொல்றாரு கிருஷ்ணா, ஓ பரந்தபா, இந்த பகவத்கீதையை வந்து நான் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கெல்லாம் போதிச்சுட்டு இருந்தேன், அது அவங்க வம்சத்தில் காலங்காலமாக வந்துட்டு இருந்தது, அது காலப்போக்கில் மறைஞ்சு போயிடுச்சு. சரி, இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பொதுவாக நமக்கெல்லாம் என்ன சந்தேகம்னா, ஆன்மீகம்னா என்ன, ஏதாவது சாமியார் பண்ணுவாங்க. நமக்கெல்லாம் ஆன்மீகம்னா சும்மா கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், ஏதாவது விசேஷம்னா போய் பூஜை போடணும், அர்ச்சனை பண்ணணும், அவ்வளோதான். இந்த பகவத்கீதையை படிக்கிறதெல்லாம் சாமியார்கள் பண்ணுறது அப்படிங்கிறதா பரவலாக நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது, நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம். பகவத்கீதை சாமியார் படிக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது உண்மைனா, கிருஷ்ணர் ஒரு சாமியாருக்கோ இல்லை யோகிக்கோ ஒரு ஞானிக்கோ இல்லை ஒரு ரிஷிக்கோ பகவத்கீதையை சொல்லாமல் ஏன் சூரிய தேவனுக்கு உபதேசித்தார்? சூரிய தேவன் ஒரு சாமியாரோ இல்லை ஒரு ரிஷியோ இல்லை ஒரு யோகியோ இல்லை ஒரு துறவியோ கிடையாது. சூரிய தேவன் உங்களை மாதிரி ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர், அவருக்கு வம்சம் இருந்தது, குழந்தைகள் இருந்தது. ஏன் கிருஷ்ணர் பகவத்கீதையை சூரிய தேவனுக்கு சொன்னார்? அடுத்த ஒரு சந்தேகம் நமக்கு வரணும். சரி, கிருஷ்ணர் பகவத்கீதையை வந்து சாமியாருக்கு படிக்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் பிரபு என்ன சொல்கிறாரு, ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் வந்து நம்ம உபன்யாசத்தில் கேட்டப்போ பிரபுபாவர் சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பகவத்கீதையை வந்து கிருஷ்ணர் சூரிய தேவனுக்கு சொன்னதாக பகவத்கீதையில் சொல்லியிருக்குங்கிறாங்க. சூரிய தேவன் ஒன்றும் சாமியார் கிடையாது, அவர் இல்லற வாழ்க்கையில் உள்ளவர் தானே. அப்போ ஏன் கிருஷ்ணர் பகவத்கீதையை சூரிய தேவனுக்கு சொன்னார், சாமியார்களுக்கெல்லாம் சொல்லாம? அடுத்த கேள்வி, ஏன் சொன்னார்? எதா ராஜா ததா பிரஜா. ஒரு ராஜா எப்படி இருப்பானோ பிரஜைகள் அதை பின்பற்றுவாங்க. அப்ப ராஜாவுக்கு வந்து சாஸ்திரம் போதிக்கப்பட்டதுன்னா ராஜா பிரஜைகளை வழி நடத்துவார். வேத காலத்துல மன்னர்கள்லாம் ராஜ ரிஷிகளா இருந்தாங்க. தசரத மகாராஜ், ஜனக மகாராஜ், பிரல்லாத் மகாராஜ், துருவ மகாராஜ், பரிஷித் மகாராஜ், யுதிஷ்டர் மகாராஜ், அம்பரீஷ் மகாராஜ், இவங்கெல்லாம் ராஜ ரிஷி. ரிஷினா உலக விஷயங்களே திறந்தவங்க, ராஜானா சக்கரவர்த்தி. இவங்க சக்கரவர்த்தியா இருந்தாலும் இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணியிருந்தாலும் ஜனகருவாகட்டும் தசரதராகட்டும் அம்பரீஷராகட்டும் இல்ல பரீட்சித்தாகட்டும் இல்ல யுதிஷ்டராகட்டும் இவங்க உலகத்து மேல பற்றுதல் இல்லாம கடமைக்காக செயலாற்றினாங்க. அவங்களுக்கு சாஸ்திரங்கள் போதிக்கப்பட்டது. அந்த சாஸ்திர அறிவோட பிராமணர்களோட பக்தரோட வழிகாட்டுதலால அவங்க இந்த உலகத்தை ஆட்சி பண்ணி பிரஜைகளை வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு ராஜா நரதேவதா, நரதேவதான மனுஷ வடிவில் வாழக்கூடிய ஒரு கடவுள். ஏன்னா ராஜா வந்து ஆன்மீகத்தோட அறிவை எடுத்துட்டு அவன் ஜனங்களை வந்து வழி நடத்தணும். அப்ப ராஜா நல்லவனா இருந்து சாஸ்திர அறிவு உள்ளவனா இருந்தானா பிரஜைகளும் அதே பின்பற்றுவாங்க, பிரஜைகளும் பக்தி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அம்பரீஷ மகாராஜாவை பத்தி சொல்றேன். அம்பரீஷ மகாராஜா வந்து ஒரு பெரிய ராஜ ரிஷி. அவர் விஷ்ணுவோடைய பக்தராக இருந்ததுனால அவருடைய பிரஜைகள் எல்லாருமே விஷ்ணுவோடைய பக்தர்களாக இருந்தாங்க. எல்லாரும் விஷ்ணுவோட நாமத்தை சொல்லுவாங்க, விஷ்ணுவோடைய கோவிலில் போய் பிரார்த்தனை செய்வாங்க, ஏகாதசி விரதம் இருந்தாங்க. பாலைவனத்தில் கூட மழை பெய்யும் அம்பரீஷ மகாராஜோட ஆட்சி காலத்தில். அம்பரீஷ மகாராஜ ஆட்சி காலத்தில் பாலைவனத்தில் கூட மழை பெய்யும். அப்ப எந்த அளவுக்கு அவர் நேர்மையான ஒரு சக்கரவர்த்தியாக இருந்திருப்பார்? எப்படி இந்த சாஸ்திர அறிவு எல்லாம் பழங்காலத்திலிருந்து வேத அறிவு எல்லாம் வந்து பெரிய பெரிய சக்கரவர்த்திகள்லாம் போதிக்கப்பட்டது, அது காலப்போக்கில் நின்று போயிடுச்சு. அதனால திரும்பவும் கிருஷ்ணர் அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். எந்த அறிவு எந்த யோக முறை நாள் அடைவில் மறைஞ்சு போயிடுச்சோ அதை திரும்பவும் கொண்டு வரணும். சகாலேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. காலப்போக்கில் அது அப்படியே மறைஞ்சிருச்சு அர்ஜுனா, திரும்ப அதனா கொண்டு வர போறேன். சயவாயம் மயாதேக்தா, மூணாவது ஸ்லோகத்தை சொல்றார். சயவாயம் மயாதேக்தா யோகோ புரோக்த புராதனா பக்தோசிமே சகாசேதி ரகசியம் ஹேது உத்தமம். முதல் அத்தியாய முதல் ஸ்லோகத்தில், நாலாவது அத்தியாய முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சூரிய தேவனுக்கு சொன்னதா சொன்னார். ரெண்டாவது ஸ்லோகத்தில் அந்த சொன்ன ரகசியமானது யோக முறையானது அந்த வம்ச வழியாக வந்துட்டு இருந்தது சொன்னார். காலப்போக்கில் அது நின்று போயிடுச்சுனார். மூணாவது ஸ்லோகத்துல திரும்பவும் அதை கொண்டு வர்றார் கிருஷ்ணர். எந்த யோக முறை, எந்த சாஸ்திர அறிவு, பகவான உபதேசங்கள் காலப்போக்கில் மறைஞ்சிடுச்சோ அதை திரும்பவும் கிருஷ்ணர் கொண்டு வர்றார். அப்ப திரும்பவும் கிருஷ்ணர் யார தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அர்ஜுனனை தேர்ந்தெடுத்திருக்காரு. அர்ஜுனன் ஒரு ரிஷியோ யோகியோ சாமியாரோ இல்ல துறவியோ கிடையாது. அர்ஜுனன் உங்களை மாதிரி ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகஸ்தர், கல்யாணம் ஆனவர், குழந்தைகள்லாம் இருந்தது. சரி, திரும்ப ஏ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொன்னாரு? அடுத்த ஒரு சந்தேகம் வரணும். காலப்போக்கில் இந்த விஞ்ஞானம் மறந்து போயிடுச்சு, ஏன் கிருஷ்ணர் திரும்ப அர்ஜுனனுக்கு சொன்னாரு? அந்த சமயத்துல யாரா யோகிகளோ ரிஷிகளோ கூப்பிட்டு சொல்லியிருக்கலாமே, யாரா யோகிகளோ ரிஷிகளையோ ஞானிகளோ கூப்பிட்டு உட்கார வச்சு பகவத்கீதையை கிருஷ்ணர் சொல்லியிருக்கலாம், ஏன் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார்? ஏன்னா அர்ஜுனன் பிற்காலத்தில் இந்த உலகத்தை வழி நடத்தணும்னு கிருஷ்ணர் விரும்பினார். மகாபாரத யுத்தத்தின் போது மகாபாரதத்தில் ஒரு பக்கம் அசுர குணம் உள்ளவங்க, ஒரு பக்கம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க, கௌரவர்கள் துரியோதனன் தலைமையில் உள்ளவங்கெல்லாம் அசுர குணம் உள்ளவங்க, யுதிஷ்டரோட தலைமையில் உள்ள பாண்டு புத்திரர்கள்லாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க. அப்ப பாண்டு புத்திரர்களுக்கு திரும்ப பகவத்கீதையை போதிச்சு அவங்களை இந்த உலகத்தோட சக்கரவர்த்தி ஆக்கி அவங்க மூலமா இந்த ரகசியத்தை திரும்பவும் புதுப்பிக்கணும்னு கிருஷ்ணர் விரும்பினார். அதனாலதான் மூணாவது ஸ்லோகத்தை சொல்றார், சயவாய மயாதேக்தா யோகோ புரோக்த புராதனா. இந்த ரொம்ப பழமையானதும் காலப்போக்கில் மறைஞ்சதுமான யோகத்தை நான் திரும்ப உனக்கு சொல்றேன் அர்ஜுனா. ஏன் நான் உனக்கு சொல்றேன்னா, பக்தோசி, நீ என்னோட பக்தனும் சகா நண்பனுமா இருக்கிறதுனால இந்த ரகசியத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியும். அப்ப பகவத்கீதையை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்னா, நமக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும், இல்ல பிராமண குலத்துல பிறந்திருக்கணும், வேத மந்திரம் படிச்சிருக்கணும், பூணூல் போட்டிருக்கணும், இதெல்லாம் கிடையாது. எம்ஏ பிஎஸ்சி எம்பில்லாம் படிச்சிருக்கணும்னு கிடையாது. பகவத்கீதையை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கிருஷ்ணருடைய பக்தர் ஆகணும். அப்பதான் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்க முடியுது. ரகசியம் அர்ஜுனன் கிருஷ்ணருடைய மிக நெருங்கிய நண்பர். எப்பவுமே கிருஷ்ணர் கூட இருந்தவர். மகாபாரத யுத்தம் தொடங்கின உடனே போர்க்களத்தில் வந்து அர்ஜுனன் குழம்பி போயிடுறார். அப்ப அர்ஜுனனை கிருஷ்ணர் பயன்படுத்திக்கிறார் பகவத்கீதை சொல்றதுக்காக. அதே மாதிரிதான் யுதிஷ்டரும் குழம்பிடுவார். எப்ப குழம்புவார்னா, மகாபாரத யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப வேதனையாயிடும். நான் ஒருத்தன் சக்கரவர்த்தி ஆகிறதுக்காக லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான குதிரைகள், யானைகள், மனுஷங்க, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்தையும் நான் கொண்டுட்டேன். நான் ஒரு பாவி, நான் ரொம்ப மகா பாதகமான கொலை புரிஞ்சிருக்கேன். இது தர்மமே இல்லை, இது அதர்மம். ஏன் கிருஷ்ணர் இதை பண்ண சொன்னாரு அப்படின்னு யுதிஷ்டர் மகாராஜ் அந்த குருஷேத்திர பிராணபூமியில போர்க்களத்துல வந்தோடனே அங்க வந்து ரத்த ஆறு கரை புரண்டு ஓடும். பல பல யானைகள், குதிரைகள், மனுஷங்க எல்லாருடைய ரத்தமும் அங்க இருக்கும். அதை பார்த்தோடனே யுதிஷ்டருக்கு அப்படியே அவருடைய இரக்கத்தினால, ஒரு பக்தன் எப்பவுமே இரக்க சுபாவம் உள்ள கருணை வாங்கி யுதிஷ்டர் மகாராஜ் அவருடைய கருணையினால. ஆக்சுவலி யுதிஷ்டர் மகாராஜுக்கு இன்னொரு பேர் என்ன, அஜாத சத்ரு. அவருக்கு எதிரியே கிடையாது, அவர் யாரும் எதிரியாவே நினைக்க மாட்டார். அவரை யாராவது எதிரியா நினைச்சா கூட யுதிஷ்டர் மகாராஜ் தர்மர் யாரும் எதிரியா நினைக்க மாட்டார். அப்போ யுதிஷ்டர் மகாராஜ் எவ்வளவு பேர் சொல்லியும் சமாதானமாக மாட்டார். கிருஷ்ணர் வந்து சமாதானப்படுத்துவார், வியாசதேவர் வந்து சமாதானப்படுத்துவார், யுதிஷ்டர் மகாராஜ் சமாதானமாக மாட்டார். கடைசியில யுதிஷ்டர் மகாராஜரை கிருஷ்ணர் பீஷ்மத்தை கூட்டின்னு வருவார். அப்ப பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கும் போது யுதிஷ்டர் மகாராஜுக்கு நிறைய தத்துவங்களை போதிப்பார். எப்படி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொன்னாரோ அதே போல பீஷ்மர் கீதா பீஷ்மர் பாடுவார். அந்த அம்பு படுக்கையில படுத்துட்டு யுதிஷ்டர் மகாராஜ் எப்படி ஆட்சி பண்ணணும் நிறைய கேள்வி கேட்பார் யுதிஷ்டர் மகாராஜ் பீஷ்மர்கிட்ட. தர்மம் என்ன என்ன, ஒரு ராஜா எப்படி நிர்வாகம் பண்ணணும், அரசியல் தலைவன் எப்படி இருக்கணும், சமுதாயத்துல பிரஜைகளை எப்படி நடத்தணும், இந்த அறிவெல்லாம் மகாபாரதத்தில் இருக்கு, பாகவதத்தில் இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா இப்ப உள்ள அரசியல் தலைவர்கள் இதெல்லாம் படிக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல, முட்டாள்களா இருக்காங்க. ஏன் முட்டாளா இருக்காங்க? முட்டாள்கள்லாம் ஓட்டு போடுறாங்க. முட்டாள்கள்லாம் ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவர் எப்படி இருப்பாரு? முட்டாளே நம்பர் ஒன்னா இருப்பாரு. அதுதான் பிரச்சனை இப்போ கலியுகத்துல. அந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலத்துல ஒரு ராஜாவை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா புத்திசாலிகள் தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப அவங்களுடைய வழிகாட்டுல அந்த ராஜா இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுவாரு. இப்போ மக்களே தேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாலும் மக்களே ஏமாத்துறான். இதுதான் கலியுகம். அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணருடைய பக்தனும் நண்பனுமா இருந்ததுனாலதான் இந்த ரகசியத்தை அவனால புரிஞ்சுக்க முடியும்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னார். இதுதான் பகவத்கீதையை புரிஞ்சுக்க ஒரே வழி, வேற வழி எதுவும் கிடையாது, வேற எதுவுமே உதவாது. நம்முடைய சாஸ்திரம் படிக்கிறதுனால அறிவோ, இல்ல எம்ஏ பிஎஸ்டி எம்பில் பட்டமோ, இல்ல சமஸ்கிருத ஸ்லோகத்தை அப்படியே தலைகீழ படிக்கிறதுனாலயோ, பிராமண குலத்துல பிறந்திருக்கிறதுனாலயோ, பூணூல் போட்டிருக்கிறதுனாலயோ பகவத்கீதையை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது ரகசியம், புஸ்தகம் தான் ரகசியம். இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது எப்படி ரகசியம், கிருஷ்ணர் சொல்றாரு பக்தர்களால் மட்டும்தான் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்க முடியும் சொல்றாரு. அதனாலதான் நம்ம எப்படியாவது கிருஷ்ணருடைய பக்தர் ஆயிடணும், பக்தருடைய வழிகாட்டுல இருந்து கேட்டுக்கணும். அதுக்குதான் நம்ம சத்சங்கம் பண்றோம். சயவாயம்யாதேக்தா யோக புரோக்த புராதனா பக்தோ சீமே சகாசேதி ரகசியம் ஹேது உத்தமம். இதனால நம்ம கிருஷ்ணருடைய பக்தன் ஆயிட்டோம்னா இதை புரிஞ்சுக்கலாம். இது சம்பந்தமா நிறைய உதாரண கதைகள் கூட இருக்கு. நம்ம ஏற்கனவே கீதா ஜெயந்தி உற்சவம் நடத்தினப்போ அங்க அந்த கதையை சொன்னேன். ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு யாத்திரை வந்தப்போ ஒரு பிராமணர் பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தார். அவருக்கு படிப்பறிவே கிடையாது, ஆனா பகவத்கீதை படிக்கிறாருன்னு தெரிஞ்சோடனே அங்குள்ள மற்ற பிராமணர்கள் பண்டிதர்கள் அவர் கேலி பண்ணாங்க. ஆனா இவர் சிரத்தையோட படிச்சு, இவருக்கு புத்தகத்தை எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியாது. ஆனா ஒரே ஒரு எண்ணம் இருக்கு, தன்னுடைய குரு கட்டளையிட்டு இருக்கார். அவருடைய குருவோட கட்டளை என்னன்னா, நீ தினமும் பகவத்கீதை முழுவதும் படிக்கணும். சொன்னார் குருதேவ் எனக்கு படிக்க தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பகவத்கீதை வாசிக்கணும். குருவோட கட்டளையே வெறுமனை பின்பற்றணுங்கிறதுக்காக வேண்டியே அவர் பகவத்கீதை எடுத்து வச்சு அந்த ஸ்ரீரங்கம் கோயில வந்து உட்காந்துக்குவார். அங்குள்ள பண்டிதர்கள் அவரை கேலி பண்ணுவாங்க. ஆனா ஒரு சமயம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்தப்போ அந்த பக்தரை பார்த்தா அவர் அழுதுட்டு இருந்தார். இவர் போய் கேட்டாரு, நீங்க என்ன பண்றீங்க, பகவத்கீதை படிக்கிறீங்களே, ஏன் அழறீங்கன்னு கேட்டார். இல்லை எனக்கு பகவத்கீதை ஒன்றும் படிக்க தெரியாது, எனக்கு படிப்பறிவு ஒன்றும் கிடையாது. சரி, படிக்க தெரியாது, படிப்பறிவு கிடையாது, அப்போ ஏன் நீங்கள் அழறீங்க? வெறுமனே என்னோடய குருவோடைய கட்டளை, என்னுடைய குரு சொன்னார் இதை படிக்க சொல்லி, நான் தப்பு தப்பாக வாசிக்கிறேன்னு நினைக்க நல்லா தெரியும். ஆனால் எப்போல்லாம் இந்த பகவத்கீதை எடுக்கிறனோ, இந்த பகவத்கீதையில் அட்டை படத்தில் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்காங்க. இந்த கிருஷ்ணரை பார்க்கும்போது என் கண்ணிலிருந்து அப்படி தாரதாரையாக கண்ணீர் வருது, அருவி மாதிரி. காரணம் என்னன்னா, பகவான் கிருஷ்ணர் முழு முதற் கடவுள், இந்த உலகத்துக்கே ஜெகநாதர். அவர் தன்னுடைய பக்தனுக்காக ஒரு தேரோட்டி உரங்களை எடுத்துக்கிட்டாரு. தன்னுடைய பக்தனுக்கு சேவை பண்ற ஒரு சாதாரண சேவகனா ஒரு சாரதியா இருக்காருன்னு அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அழகியா வருது. அப்ப சைத்தன்ய மகாபிரபு அப்படியே அவர் கட்டி தள்ளிவிடுவார், ஆலிங்கனம் பண்ணிவிடுவார். நீங்க தான் பகவத்கீதை உண்மையாலுமே புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா பகவத்கீதை படித்தா ஒருத்தர் அந்த நிலைக்கு வரணும், பகவான் மேல அன்பு வரணும், பக்தி வரணும். பகவத்கீதையை படிக்கிற நோக்கம் நம்மளை வீட்டை விட்டு துரத்துறது இல்லை, சாமியாரை போறது இல்லை. பகவத்கீதையை படிக்கிற நோக்கம் நம்ம பகவான் மேல அன்பு செய்யணும், அவரை சரணடையணும், அவரை பகவானை ஏத்துக்கணும். அப்ப பகவத்கீதைய வெறுமனே தன்னுடைய குருவோட கட்டளைன்னு கையில வச்சுட்டு இருந்ததுனாலே அவருக்கு அந்த அன்பு கிடைச்சது. அதே மாதிரி இந்த குரு பரம்பரால ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சாவது படத்துல ஒரு இப்படி ஒருத்தர் வளைஞ்சு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார், ரொம்ப கூனி வளைஞ்சு. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 137 வயசு வரைக்கும் அந்த உலகத்தில் இருந்தார். அந்த 137 வயசு இருக்கும்போது அவரால் நடக்கவே முடியாது, கண்ணை கூட திறந்து பார்க்க முடியாது. கண்ணை திறந்து பார்க்கணும்னா அப்படி ரெண்டு இமைகளை கை கொண்டுதான் அப்படி திறக்கணும். அவருக்கு வந்து ஜெகநாத தாச பாபாஜி மகாராஜின் பேர். நம்ம ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு ஆச்சாரியர் ஜெகநாத தாச பாபாஜி. அவருக்கு அந்த வயசுல நடக்க முடியாதனால அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தால், அவருக்கு பேர் பீகாரிலால்னு பேர். அந்த பீகாரிலால் என்ன பண்ணுவார், தன்னுடைய குருவை எப்பவும் கூடலை வச்சு தூக்கிட்டு போவார். நடக்க முடியாதனால அவர் எங்கேயா வெளியே போகணும்னா கூடையில வச்சு தூக்கிட்டு போவார். இப்போ ஒரு நாள் இவருக்கு ரொம்ப ஆசை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு. அப்போ தன்னுடைய சிஷ்யனான பீகாரிலாலை கூப்பிட்டு, சைத்தன்ய சரித்தாமிரதம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த சைத்தன்ய சரித்தாமிரதத்தில் சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகள் எல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அப்போ இவர் ஜெகநாதாச பாபாஜி மகாராஜ் தன்னுடைய சிஷ்யர் பீகாரிலாலை கூப்பிட்டு சைத்தன்ய சரித்தாமிரதம் வாசின்னு சொன்னார். அவர் சொன்னார், குருதேவ் உங்களுக்கு தெரியாதானே, எனக்கு படிப்பறிவே கிடையாது, நான் எழுத்து கூட்டி தான் படிப்பேன், எனக்கு படிக்கணும்னு தெரியாது. நான் சொல்றேன், நீ சைத்தன்ய சேதாம எடுத்து வாசி அப்படின்னு. வெறுமனே குரு சொன்னாச்சு அந்த புஸ்தகத்தை தெரிஞ்சு அப்படி கட கடன்னு வாசிப்பார் அவர். அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லுன்னா, குருவோடைய கருணை இருந்ததுன்னா, ஆன்மீக குருவோடைய கருணை இருந்தா முடவன் கூட மலையை கடக்கலாம், குருடன் கூட பார்க்கலாம். முகம் கரோதி பாச்சாலம் பங்கும் லங்கைய தேகிரிங் எத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரின். ஆன்மீக குருடைய கருணை. இப்படி பகவத்கீதை புரிஞ்சுக்கிறது இதுதான் வழி. பக்தர்களை சரணடையணும், பக்தனாகணும், பக்தனுக்கு சேவை பண்ணணும், அவங்ககிட்ட இருந்து கேட்கணும். இதுதான் பகவத்கீதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி. அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனன் தேர்ந்தெடுத்து அவருக்கு பகவத்கீதை உபதேசிச்சார். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய நண்பனும் பக்தனுமா இருந்ததுனால. சரி, அடுத்து இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அர்ஜுனன் என்ன கேட்டார்னா, அபரம்பவதோ ஜென்ம பரஞ்சன்ம விபஸ்வதா கதமேனியம் விஜானியம் தாமே என்றோக்தவானிதி. கிருஷ்ணா, நீங்களும் நானும் சம காலத்தில் இருக்கும், ஒரே வயசு உங்களுக்கு எனக்கும். இந்த பகவத்கீதைய பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சூரியதேவனுக்கு சொன்னீங்க, நான் எப்படி நம்புறது? எப்படி புத்திசாலித்தனமான கேள்வி இல்லையா? உண்மையில அர்ஜுனன் அவருக்காக இந்த கேள்வி கேட்கல. ஏன்னா அர்ஜுனனுக்கு தெரியும், கிருஷ்ணர் வந்து பகவான். அர்ஜுனன் கிருஷ்ணர் கூட, கிருஷ்ணர் கூட எப்போ அர்ஜுன் இருக்கார், கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகர். பிற்காலத்தில் பகவத்கீதையை படிக்கிறவங்க முட்டாள்கள்லாம் இந்த மாதிரி கேள்விக்கு தோணும், உங்களுக்கு கேட்பாங்க நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம், என்னது கிருஷ்ணர் போய் பல கோடி வருஷம் முடி சூரிய தேவனுக்கு சொன்னார், இதெல்லாம் யார் நம்புறது? கிருஷ்ணராவது பல கோடி வருஷம் முடி சூரிய தேவனுக்கு சொன்னதாவது, இதெல்லாம் ஏதோ கதை சொல்றாங்க அப்படின்னு நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுவோம். அந்த கேள்வி வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அப்பவே அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்டார். பின்னாடி பகவத்கீதையை படிக்கிற முட்டாள்கள்லாம் தப்பா புரிஞ்சுக்கூடாதுங்கிறதுக்காக கேட்டாரு. அபரம்பவதோ ஜென்மா, உங்களை விட வயதுல மூத்தவர், பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் விவஸ்வான். அபரம்பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதா கதமேனியம் விதானியம் தாமேரம் போர்த்தவானிதி. ஓ கிருஷ்ணா, நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, சந்தேகம். இப்போ பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு எப்படி நீங்க இந்த பகவத்கீதையை போதிச்சீங்க? என்னால் அதை நம்ப முடியலையே. அப்பதான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை சொல்றார், பகுனிமே வெதிதானி ஜென்மானி தவசா அர்ஜுனா தானகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தபா. அர்ஜுனா, நீயும் நானும் பல பல பிறவிகளை கடந்து வந்திருக்கோம், அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சிருக்கேன், நீ மறந்துட்ட. இது இதுக்கு பின்னாடி நிறைய தத்துவம் இருக்கு. கிருஷ்ணரும் கிருஷ்ணர் கூட வர சகாக்களும் எப்பவுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றும் போது தன்னுடைய சகாக்களோட வரார். இப்ப உதாரணத்துக்கு இந்த ஊருக்கு ஒபாமா வராருன்னா, ஒபாமா வந்து அமெரிக்காவுடைய பிரசிடென்ட், தலைவர். அவர் இங்க வராரு, அப்ப அவர் தனியா வரல, தன்னுடைய சகாக்களோட வராரு. அவர் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம், காரெல்லாம் வருது, பெரிய படைகளோட வராரு. ஒரு அவரை பத்தி ஏற்கனவே ஒரு சாதாரண மந்திரி இந்த ஊருக்கு வரானாலே அவங்க கூட பூஜா போறவங்க நிறைய பேர் வருவோம், அவரை புகழ்ந்து பாடுறவங்க எல்லாம். இப்படி ஒரு சாதாரண மனுஷன் இங்க வரும்போதே, அவனை சுத்தி நிறைய பேர் வரும்போது, அவனுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம், பகவான் வந்து அவருடைய உலகத்தில் நீங்க வரும்போது தன்னுடைய சகாக்களோட இங்க வர. பகவானுக்கும் சகாக்களுக்கு என்ன வித்தியாசம்னா, பகவான் வந்து பரமாத்மா, நம்ம எல்லாம் ஜீவாத்மா. ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் என்ன வித்தியாசம்னா, பரமாத்மா தன்னுடைய உடலை மாத்திக்கிறதே இல்லை, நம்ம உடலை மாத்திக்கிட்டே இருக்கும். அப்ப கிருஷ்ணர் எப்பெல்லாம் இந்த உலகத்துல தோன்றாரோ, அவர் தன்னுடைய சச்சிதானந்த ரூபத்தோட வராது. சத் சித் ஆனந்தம், சத்னா நித்தியமானது, சித்னா அறிவு நிறைந்தது, ஆனந்தம்னா ஆனந்தமானது. கிருஷ்ணா தன்னுடைய நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபத்தோடு இங்க வராரு. அவர் தன்னுடைய ரூபத்தை மாத்திக்கிறது இல்லை, அவருக்கும் ஒரு ரூபத்துக்கு வித்தியாசம் கிடையாது. அத்வைதம் அச்சுதம், அத்வைதம்னா கிடையாது. கிருஷ்ணர் வேற, ஒரு உடல் வேற கிடையாது. கிருஷ்ணரோட உடல் ஒண்ணுதான், ஆனா நம்ம வேற, நம்ம உடல் வேற, நம்ம ஆத்மா வேற, நம்ம உடல் வேற. ஆனா கிருஷ்ணர் ஆத்மா உடல் எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா அவர் அவர் வந்து அவருடைய உடல் ஆன்மீகமானது, அவருடைய ஆத்மாவும் ஆன்மீகமானது. ஆனா நம்ம உடல் பௌத்திகமானது, ஆத்மா ஆத்மீகமானது. அதனால கிருஷ்ணருடைய உடல் அத்வைதம், அச்சுதம், அவர்தோட நிலை என்றைக்குமே மாறாதவர், பிறழாதவர். அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம், எல்லையற்ற ரூபங்களை எடுத்துக்கிறவர். ஆத்தியம் முதலிருந்தே இருக்கார், புராண புருஷம், ரொம்ப பழமையானவர், ரொம்ப பழமையானவர், நவ யவனம், இளமையானவர். இந்த பகவத்கீதையை போதிக்கும் போது கிருஷ்ணருக்கு 120 வயசு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அட்டை படத்துல கிருஷ்ணர் 120 வயசு ஆன மாதிரி இருக்காரு, 15-16 வயசு பையன் மாதிரி தான் இருப்பார். இதுதான் அவருடைய ரூபம், அவருடைய ரூபம் நித்தியமானது, நவ யவனம், எப்பவும் இளமையானது. அத்வைதம் அச்சுதம் அநாதி அனந்த ரூபம், ஆத்தியம், புராண புருஷம், நவ யவனம், வேதேஷு துர்லபம். வேதங்களை படிக்கிறதுனால மட்டும் அவரை புரிஞ்சுக்க முடியாது, ஆத்ம பக்தோ, பக்தினாலதான் புரிஞ்சுக்க முடியும். எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பெல்லாம் இந்த உலகத்துல வராரோ, அப்ப தன்னுடைய சகாக்களோட வரார். அவர் தன்னுடைய உடலை மாத்திக்கிறதே இல்லை, எவ்வளவு பிறவி எடுத்திருந்தோம், அவர் நித்தியமா அதே உடலோட இங்க வராரு. அதை பின்னால் வரக்கூடிய ஸ்லோகங்களை விளக்கி சொல்ல இருக்கிறார். ஆனா அர்ஜுனன் போன்ற பக்தர்கள் இந்த உலகத்துல ரொம்ப உடலை மாத்திடுறதுனால அவங்க மறந்துடுறாங்க. இப்ப நமக்கே ஞாபகம் மருந்து இருக்கா இல்லையா? அந்த மாதிரிதான் அர்ஜுனன் போன்றவங்க ஜீவாத்மா தான், ஆனா நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவங்க நம்மளோட உயர்ந்தவங்க, கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவகர்கள். நம்மளும் கிருஷ்ணனுடைய சேவகர்கள் தான், நம்ம மறந்து போயிட்டோம். ஆனா அவங்க எப்பவுமே கிருஷ்ணனுடைய நித்தியமா சேவையில் இருக்கக்கூடியவங்க. ஒரு சின்ன கதையோட முடிச்சிடுறேன் இந்த ஸ்லோகத்துக்கு சம்பந்தமானது. எப்படின்னா அர்ஜுனனும் கிருஷ்ணர் எப்பெல்லாம் இந்த உலகத்துல வராரோ அப்ப அர்ஜுனனும் கூட வரார். அப்போ கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்லும் போது சூரிய தேவனுக்கு அப்ப அர்ஜுனன் கூட இருந்திருக்கார், ஆனா வேற ரூபத்தில் இருந்திருக்கார். ஆனா அர்ஜுனன் அதை மறந்துட்டார். ஏன்னா அர்ஜுனன் உடல் மாறிட்டே இருக்கார், கிருஷ்ணர் உடல் மாறுறதில்லை. துவாரகால கிருஷ்ண சக்கரவர்த்தியா இருந்தப்போ அவருடைய தாத்தா உக்ரசேனர் வந்து அந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். அப்போ அங்க ஒரு பிராமணருக்கு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்த உடனே குழந்தை காணாம போயிடும், குழந்தை பிறந்த உடனே காணாம போயிடும், ஒரு குழந்தை பிறந்தது பிறந்த உடனே காணாம போயிடும். வேத காலத்துல என்ன ஒரு நியமம்னா, சமுதாயத்துல ஏதாவது ஒரு துர்சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுக்கு மன்னருடைய ஆட்சி தான் காரணம். மன்னர் வந்து நீதி ஒழுங்கா செய்யல, தர்மப்படி ஆட்சி பண்ணலன்னா மழை பெய்யாது, பிராமணருக்கு துன்பம் ஏற்படும், பசுக்களுக்கு துன்பம் ஏற்படும், தண்ணீர் கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சந்திக்கும். அதனால வேத காலத்துல என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் மன்னர் மேலதான் குறை சொல்லுவாங்க. இந்த பிராமணருக்கு குழந்தை பிறந்து காணாம போன உடனே இந்த பிராமணர் வந்து உக்ரசேன மன்னர் மேல வந்து அவரை ரொம்ப கீழ்த்தரமா பேசுவார், ரொம்ப இகழ்ந்து பேசுவார். நீ வந்து நீங்க ஆட்சி பண்றது சரியில்லை, நீங்க வந்து தர்மப்படி நடக்கிறது இல்லை, எங்க பாருங்க நான் உயிரோடு இருக்கும் என்னுடைய குழந்தை இறந்து போகுது காணாம போகுது அப்படின்னு என்ன அர்த்தம், மண்ணோட ஆட்சி சரியில்லை அப்படின்னு அந்த பிராமணர் ஒரு தடவை வந்து அவருக்கு ஒரு ஒரு குழந்தை பிறக்கும்போது காணாம போகுது, ஒரு ஒரு தடவை வந்து உக்ரசேனரை ரொம்ப இழுந்து பேசு, உக்ரசேனர் மட்டும் இல்ல சத்திரிய வம்சத்தையும் இழுந்து பேசுவார். அப்ப அந்த சபையில கிருஷ்ணர் பலராமர் எல்லாரும் இருப்பாங்க, ஆனா எதுவும் பேச மாட்டாங்க. அப்ப ஒரு சமயம் அந்த பிராமணர் அவருடைய குழந்தை மறைஞ்சு போன உடனே உக்ரசேனரை வந்து சத்திரிய வம்சத்தை இழந்து பேசும்போது அங்க அர்ஜுனனும் இருந்தார். அப்ப அர்ஜுனனுக்கு என்ன ஆயிடும்னா பயங்கரமான கோபம் வந்துடும். ஏன்னா அர்ஜுன் ஒரு சத்திரியர், அவரு கோபம் வந்தோன்னு சொல்லுவார், ஓ பிராமணரே வெறுமனே உங்க குழந்தையை காணங்கிறதுக்காக சத்திரிய வம்சத்தை இழந்து பேசாதீங்க, நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம். உடனே பிராமணர் சொல்லுவார், அர்ஜுனா இங்க கிருஷ்ணர் பலராமர்லாம் இருக்காங்க, அவங்களே பேசாம இருக்காங்க, நீ உனக்கே எவ்வளவு கோவம் வருது? ஆ கிருஷ்ணர் பலராமர் வேணா பேசாம இருக்கலாம், நான் சொல்றேன் அடுத்த தடவை உங்களுக்கு குழந்தை பிறந்த நான் வந்து பாதுகாப்பு தரேன், என்ன மீறி எப்படி அந்த குழந்தை காணா போகுது நான் பாக்குறேன், அப்படி அது நடக்கலைன்னா நான் நெருப்பு மூட்டி அதுல இறங்கிடுவேன், தீ மூட்டி அதுல இறங்கி நான் அந்த உடலை மாச்சுக்கிறேன், சரி அடுத்த தடவை குழந்தை பிறக்கும் போது நான் உன்ட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர் போயிடுவார். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்க வரும்போது அந்த பிராமணர் அர்ஜுன்கிட்ட செய்தி அனுப்புவார். அர்ஜுனன் வந்து இங்க சொன்ன மாதிரி பரம் தபன் காண்டீவதாரி, அவர்கிட்ட காண்டீவங்கிற வில்லு இருக்கு. அர்ஜுன் என்ன பண்ணுவார்னா அவர் காண்டீவ வில்லு எடுத்துக்குவார், காண்டீவதாரி சிவபெருமான் கொடுத்த பசுபத ஆஸ்திரம் ஒன்று அவர்கிட்ட இருக்கு. அந்த பசுபத ஆஸ்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, பிரளய காலத்தில் பயன்படுத்தக்கூடியது. அப்புறம் அர்ஜுனுடைய ரதம் மூன்று உலகத்தையும் ஜெயிக்கக்கூடியது, அக்னி தேவன் பரிசீலித்தது. இதெல்லாம் அர்ஜுன் எடுத்துக்கிட்டு ராஜ உடையெல்லாம் போட்டுட்டு அந்த பிராமணருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக போவார் அவங்க வீட்டுக்கு. உண்மையில அர்ஜுனன் அவ்வளவு பலசாலி, அவ்வளவு ஒரு சிறந்த வில்லாளி. அந்த பிராமணருடைய வீடை அஸ்திரங்களாலேயே மறைச்சிடுவார், பானமே தெரியாது, மேகம் முழுக்க அஸ்திரங்களை போட்டு மறைச்சிடுவார். ஒரு சின்ன காற்று நுழைனா கூட அந்த அஸ்திரங்களை தொலைச்சுதான் நுழையணும். அந்த அஸ்திரங்களை தொலைச்சுதான் அந்த காற்று நுழையா கூட அஸ்திரங்களை தாண்டிதான் உள்ள வர முடியும். அப்படி அர்ஜுனன் அஸ்திரங்களால் அந்த வீட்டை மறைச்சிடுவார். குழந்தையும் பிறக்கும், குழந்தை பிறந்தோடனே குழந்தை மட்டும் காணா போகாது, அர்ஜுனுடைய ரதம், அர்ஜுனுடைய காண்டிவ வில்லு, அர்ஜுனுடைய பசுபதி ஆசிரம் எல்லாமே காணப்படும். அர்ஜுனனுக்கு ஆச்சரியமாயிடும், என்னது நான் அந்த பிராமண குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் இல்ல வந்தேன், இப்ப என்னுடைய காண்டிபத்தியை காணுமே, என்னுடைய ரதத்தையே காணும், அப்ப நான் தோத்துட்டேன். பிராமணர் சொல்வார், அர்ஜுனா உனக்கே இந்த வீண் கர்வம், நான் அப்பவே சொன்னேன் கிருஷ்ணர் பலராமரும் பேசாம இருக்காங்க, நீ வந்து சவால் விட்ட, இப்போ என்ன செய்ய போற? நான் என்னுடைய வாக்கை காப்பாற்றணும், நான் நெருப்பில் இறங்குவேன். உடனே அக்னி பிரவேசம் பண்ணுறதுக்காக நெருப்பு மூட்டி அதில் இறங்க போவேன். இந்த நேரம் வரைக்கும் அர்ஜுனன் கிருஷ்ணரை மறந்துட்டார். ஆனா தன்னுடைய பக்தன் வீல் சேர் பக்தன் பகவான் விரும்ப மாட்டார். உடனே கிருஷ்ணர் அங்க வந்து, அர்ஜுனா இல்லே எங்க போற நீ? ஓ கிருஷ்ணா, நான் உன்னை மறந்துட்டேன். கிருஷ்ணா, நீ இருக்கிறது கூட தெரியாம நான் சவால் விட்டேன், ஆனா என் சவாலை நான் தோட்டுட்டேன். இப்ப நான் அந்த பிராமணன் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, நான் அக்னி பிரவேசம் பண்ணிதான். சரி, இப்ப என்ன ஆயிடுச்சு உனக்கு? அந்த குழந்தைதான் மீட்டு தரணும், ஏன் கூட வா அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனர் தன்னோட ரதத்தில் ஏற்றிட்டு ஆகாச மார்க்கமாக போவார். பல கிரகங்களை தாண்டி பூர் பூ ஸ்லோகா சொர்க்கலோகம் மகர்லோக தபலோக ஜனலோகம் எல்லாத்தையும் தாண்டி வைகுண்டம் பிரம்மலோகெல்லாம் தாண்டி பிரஜா நதியெல்லாம் தாண்டி வைகுண்டமே போடுவார். அந்த வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு, ஆக்சுவலி மகாவிஷ்ணு கிருஷ்ணர் வேற இல்லை, ஆனால் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் ஆக்கர்ஷ இது கிருஷ்ணா, கிருஷ்ணர்னா எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவர், கிருஷ்ணர் அவரே வசீகரிக்கக்கூடியவர். சில சமயம் அலங்காரம் பண்ணி கண்ணாடி முன்னாடி போனா அவரே அந்த அழகில் மயங்கிடுவார். லட்சுமி தேவி கிருஷ்ணர் அழகில் மயங்கிடுவாங்க, பிருந்தாவனத்து கோபியில் கிருஷ்ணர் அழகில் மயங்கிடுவாங்க. ஏன்? மகாவிஷ்ணுவே கிருஷ்ணோட அழகில் மயங்கிட்டார். மகாவிஷ்ணு என்ன விருப்பப்பட்டாருன்னா, கிருஷ்ணர் இப்ப பூலோகத்தில் தோன்றியிருக்கார், அவர் அழகை நான் தரிசிக்கணும். அப்போ அவர் காரணம் இல்லாமல் வரமாட்டார், ஏதாவது பண்ணாதான் வருவார். அப்போ தன்னுடைய பக்தனுக்கு ஏதாவது இருக்கட்டான சூழ்நிலையெல்லாம் பகவான் வந்துடுவார். அதனால அந்த குழந்தையெல்லாம் மகாவிஷ்ணு எடுத்து வச்சுக்கணும். அப்போ கிருஷ்ணர் அங்கே போனோடனே மகாவிஷ்ணுவை தரிசனம் கொடுக்குறார். மகாவிஷ்ணு கிருஷ்ணர் தரிசிக்கிறார், அர்ஜுனனை பார்க்குறார், அந்த குழந்தையெல்லாம் திரும்ப கொடுக்குறார். ஸோ இப்படி சில சமயங்களில் பக்தர்கள் பகவானோட நித்தியமான சேவகர்களாக இருந்தாலும் பகவான் கூட வந்தாலும் சில சமயங்களில் அவங்க மறந்துடுவாங்க. பகவான் மேலே உள்ள அன்புனாலையும் இல்லை பகவான் மேலே உள்ள பிரியத்தினாலையும் அவங்க சில சமயம் பகவானே மறந்துடுவாங்க. சில சமயம் அவங்க இந்த மாதிரி செயல்படுறது உண்டு. ஆனால் கிருஷ்ணருடைய கருணையினால திரும்பவும் அவங்க கிருஷ்ணர் கூட அன்பு பரிமாற்றம் செய்வாங்க. அதனால ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜீவாத்மா என்றைக்குமே தன் உடல் மாறாதவர், தன்னுடைய நிலை பிறழாதவர், நித்தியமானவர், இளமையானவர், பழமையானவனாலும் புதுமையானவர் என்றுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய. ஆனா நம்மளை போல ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்தில் வரும்போது இந்த மாதிரி உடல் எடுத்துக்கிட்டு கஷ்டப்படும். அதே போலதான் அர்ஜுனன் போன்ற பக்தர்கள் கூட கிருஷ்ணோட உலகத்திலிருந்து இங்க வந்தா கூட அவங்களும் உடல் மாறுறாங்க. ஏன்னா அவங்க ஜீவாத்மா ஜீவ தத்துவத்தில் வரக்கூடியவங்க. பகவான் இருந்து ரெண்டு தத்துவம் வரும், ஒன்னு விஷ்ணு தத்துவம், இன்னொன்று ஜீவ தத்துவம். விஷ்ணு தத்துவம்னா ராமர் நரசிங்கர் வராகர் வாமனர் இவங்களாம் விஷ்ணு தத்துவம். ஜீவ தத்துவம்னா பிரம்மதேவர் தேவர்கள் மனுஷங்க கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் வித்யாதர்கள் கிம்புருஷர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் இவங்களாம் ஜீவ தத்துவம் உயிர் வாழ். அதனால என்னைக்குமே உயிர் வாழியான நம்ம வந்து பகவானுக்கு சமமாகவும் முடியாது, பகவானோட உயர்ந்தவும் கிடையாது. அதனாலதான் சேத்தாஸ்திர உபநிஷத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு பகவான்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, மூணு விஷயம். காரணம் கர்ணம் செவித்ததே, அவர் இங்க வந்து செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது, ஆனாலும் தன்னுடைய கருணையினால் இங்க வர்றாரு நம்மளை போல கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக. ந காரணம் கர்ணம் செவித்ததே, ந சமாதிக சிதிஷ்டதே, அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது, அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. பராசக்தி விவிதக சூயதே சாபாபதி ஜான பலா கிரியாச்ச, அவருடைய சக்தி எல்லையற்றது, அவருடைய சக்தி எல்லையற்றது, நம்முடைய குட்டி மூளையினால புரிஞ்சுக்க முடியாது, கஷ்டம். அதனாலதான் சாஸ்திரங்கள் மூலமா பக்தர்கிட்ட இருந்து கேட்டு அதனாலதான் இங்க கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீயும் நானும் பல பல பிரிவுகள் கடந்து வந்திருக்கிறோம் அர்ஜுனா, அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன்னா நான் உடல் மாத்திக்கிறதே இல்லை, நீ ஜீவாத்மா வாழ்க்கலாம் உடல் மாறிண்டே இருக்க, நீ மறந்து போயிட்டேன். சரி, நீ அடுத்து வரக்கூடிய உபன்யாசங்கள்ல கிருஷ்ணர் ஏன் எப்படி இந்த உலகத்துல வராரு, அவர் இங்க வந்து என்னென்ன செய்யறாருங்கிறத அடுத்து நம்ம உபன்யாசத்துல படிக்கலாம். சரி, கிருஷ்ணர் வந்து உடல் மாறுறதில்லைன்னு சொல்றாரு, நான் உடல் மாறாம அப்படியே இங்க வரேங்கிறாரு. சரி, அப்படி அவர் இங்க வந்து என்ன லீலைகள்லாம் பண்றாரு அப்படிங்கறத நம்ம பின்னாடி உபன்யாசங்கள்ல கலந்து பேசலாம். இப்போ நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, யாருக்காவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் எதுங்க? தெய்வ வழிபாடும் கிடையாது. அந்த காலத்தில் ரகு வம்சத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து விஷ்ணு வழிபட்டாங்க, யது வம்சத்தில் உள்ளவங்களும் விஷ்ணுவை தான் வழிபட்டாங்க. குறிப்பாக யயாதி யது குரு குரு மகாராஜ் இவங்கெல்லாம் வசுதேவரங்களாம் விஷ்ணுவுடைய பக்தர்கள். அதே மாதிரி ரகுவம்சத்தில் தசரதர் இவங்க எல்லாமே விஷ்ணுவுடைய பக்தர்கள்.
ஸ்ரீ ராமச்சந்திர ரங்கநாதர் இருக்கிறவர்களே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் வந்து அயோத்தியாவில் இருந்த விக்கிரகம், சாகு மகாராஜ் வழிபாடு பண்ணிட்டு இருந்த விக்கிரகம், ரொம்ப பழமையான விக்கிரகம். டிஃபரன்ஸ்னா ஒரு வித்தியாசம் இல்லை, அந்தந்த வம்சம் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த வம்சத்தில் வரவங்க ஆட்சி செய்வாங்க, இடம் நேரம் காலத்துக்கு தகுந்தார் போல அந்தந்த வம்சத்தில் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அந்த வம்சத்துக்கு புகழ் தர்றாரு, அவரே அந்த வம்சத்தில் தோன்றார். இப்போ மலேசியா வந்து அந்த காலத்தில் சந்தனத்துக்கு ரொம்ப பெயர் பெற்றது, மலையா சந்தனம் சொல்லுவாங்க. மலையாள சந்தனம் வந்தனால்தான் மலையாக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றதே தவிர மலையானால சந்தனத்துக்கு புகழ் இல்லை, சந்தனத்தினால மலையா புகழ் வாங்கிடுது. அந்த மாதிரி யது வம்சத்தில் கிருஷ்ணர் வந்ததுனால யது வம்சத்துக்கு புகழ், ரகுவம்சத்தில் ராமர் வந்ததுனால ரகுவம்சத்துக்கு புகழ். பகவானே அந்த வம்சத்தை தோண்டி தன்னோட பக்தர்களை திருப்திப்படுத்துறார். ஹரே கிருஷ்ணன். வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது?